உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, இன்றைய நம் ஒளிபரப்பில் இடம்பெற இருப்பன திருத்தந்தையின் தென் சூடான் பயணத்தின் இறுதி நாட்கள். பிப்ரவரி 4 காலை தென் சூடானின் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், திருத்தொண்டர்கள் மற்றும் அருள் பணித்துவமானவர்களை ஜூபா புனித தெரேசா பேராலயத்தில் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தென் சூடானின் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் சந்திப்பிலும் அதன்பின் நடைபெற்ற கிறிஸ்தவ ஒன்றிப்பு வழிபாட்டிலும் கலந்து கொண்டார். பிப்ரவரி 4 சனிக்கிழமை உள்ளூர் நேரம் 4:15 திருப்பீட தூதரகத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் காரில் பயணம் செய்து மாலை 4:30 அதாவது இந்திய இலங்கை நேரம் இரவு 8 தென் சூடானின் சுதந்திர மண்டபத்தை வந்தடைந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். அங்கு கூடியிருந்த 2500 அதிகமான புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோரை சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தென் சூடானின் இடம்பெயர்ந்த மக்களாகிய அவர்களை தங்கள் நிலத்தின் மறுபிறப்பின் விதைகள் என்று அழைத்தார். ஜூபாவின் சுதந்திர மண்டபம் ஜான் கராங் கல்லறைக்கு அடுத்ததாகவும் தெற்கில் நயாகுரன் கலாச்சார மையத்தையும் கொண்டுள்ளது. தென் சூடான் நாடு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து 2011 இம்மண்டபம் கட்டப்பட்டது. ஏறக்குறைய 2000 பேர் அமரும் அளவுக்கு கொள்ளளவு கொண்ட இம்மண்டபம் NTLA என்னும் இடைநிலை தேசிய சட்டமன்றத்திற்கான சந்திப்பு அறையாகவும் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் மாநாடுகளை நடத்தும் இடமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்விடத்தில் ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபைகளின் ஒருங்கிணைப்பாளர் கிரீன்ஷீல்ஸ், கேண்டர்பரி ஆங்கிலிக்கன் பேராயர் ஜஸ்டின் வெல்ஃபி ஆகியோருடன் புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் வாழும் மக்கள் ஏறக்குறைய 2500 பேரை சந்தித்து மகிழ்ந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆண்டில் சூடான் முழுவதும் ஏற்பட்ட பெரிய அளவிலான மோதல்கள் மற்றும் வன்முறைகள் பாதுகாப்பு தேடி மக்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வழிவகுத்தது. தென் சூடானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பணியான யூன்மிஸ் என்னும் தளங்களுக்கு அருகில் பலர் தங்களுக்கான தங்குமிடம் கண்டு குடியேறினர். ஜூபா, மெலுத், வாவ், போர், பெனிட்டோ மற்றும் மலாக்கால் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென் சூடான் மக்கள் POC என்னும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கான அமைப்புகளால் வரவேற்கப்பட்டனர். UNMISS பின்னர் படிப்படியாக சில தளங்களை அரசாங்க கட்டுப்பாட்டின் கீழ் வழக்கமான இடப்பெயர்வு முகாம்களுக்கு மாற்றியது. உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான இம்முகாம்களில் மோசமான வாழ்க்கை நிலைமை, அதிக அளவிலான எண்ணிக்கை, குற்றங்கள், அடிப்படை தேவைகளின்மை, பொறுப்பற்ற பதிலளிப்புகள் போன்றவைகள் தொடர்பான பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் அதிகாரிகள் இம்மக்களுக்கு தொடர் பாதுகாப்பை வழங்கியுள்ளனர். 2021 ஜனவரி ஜூபாவில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம்களில் 31,000 இருந்த மக்கள் தொகை ஜனவரி 2022 33,000 உயர்ந்துள்ளது. தென் சூடானின் இடம்பெயர்ந்த மக்கள் திருத்தந்தையை சுதந்திர மண்டபத்தில் வரவேற்றனர். தலைநகர் ஜூபாவிற்கு அருகிலுள்ள முகாம் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த அவர்கள் திருத்தந்தையின் வருகைக்காக பல நாட்கள் காத்திருந்தவர்கள். தங்களது மகிழ்வை நடனம் மற்றும் பாடல்களின் வழியாக வெளிப்படுத்திய மிகவும் எளியவர்களான மக்கள் மகிழ்வுடன் திருத்தந்தையை வரவேற்றனர். பாடல்களுடன் ஆரம்பமான இக்கூட்டமானது ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபைகளின் ஒருங்கிணைப்பாளர் கிரீன்ஷீல்ட் அவர்களின் தொடக்க ஜபத்துடன் ஆரம்பமானது. முகாம்களில் இருக்கும் மக்களின் குழுக்கள் திருத்தந்தைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட பின்னர் இடம்பெயர்ந்த முகாம்கள் பற்றி எடுத்துரைக்கும் காணொலி காட்சி ஒன்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பெனிட்டு, மலக்கல், ஜூபா போன்ற இடங்களின் முகாம்களில் உள்ள சிறார் தங்களது அனுபவத்தை திருத்தந்தையுடன் பகிர்ந்து கொண்டனர். அதன்பின் திருத்தந்தை அவர்களுக்கு இத்தாலியத்தில் உரையாற்றினார். எல்லா மோதல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும், அமைதி செயல்முறையை தீவிரமாக மீண்டும் தொடங்கவும் வேண்டும் என்று உலக மக்களுக்கான தனது வேண்டுகோளையும் விண்ணப்பத்தையும் வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தையின் உரை சுருக்கத்தை இப்போது கேட்கலாம்.
அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே, அனைத்து மோதலையும் வன்முறையையும் முடிவுக்கு கொண்டு வரவும், அமைதிக்கான அனைத்து முயற்சிகளையும் தீவிரமான முறையில் மீண்டும் தொடங்கவும், மக்கள் மாண்புடன் வாழவும் எனது வலிமையான மற்றும் இதயபூர்வமான வேண்டுகோளை புதுப்பிக்க விரும்புகின்றேன். நாட்டை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு பெண்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம் என்று நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பெண்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அவர்களின் உழைப்பு மற்றும் உயிரை பாதுகாக்கும் இயற்கை வளங்கள் வழியாக அவர்கள் தென் சூடானின் முகத்தை மாற்றி அதற்கு அமைதியான மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கொடுக்கும் திறனை பெறுவார்கள். ஆகவே பெண்கள் பாதுகாக்கப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் மாண்புடன் நடத்தப்படுவதையும் கௌரவப்படுத்தப்படுவதையும் உறுதிப்படுத்துமாறு இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சகோதரர் சகோதரிகளே, உங்கள் கண்களை நான் உற்று பார்க்கின்றேன். அவைகள் சோர்வடைந்திருக்கின்றன, ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை. உங்கள் இதயங்களை பார்க்கின்றேன். வலிமை மிகுந்த கடந்த காலத்தின் துயரங்களின் சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள், ஆனால் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கனவு காண்பதை நீங்கள் நிறுத்தவில்லை. நீங்கள் புதியதொரு அத்தியாயத்தை எழுதுங்கள். இது உரையாடலின் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கட்டும். இது கடந்த கால துன்பங்களை மறக்காது, ஆனால் சகோதரத்துவத்தின் மகிழ்ச்சிக்கான ஒளியை பரப்பக்கூடியதாக இருக்கட்டும். வெவ்வேறு இனக்குழுக்களை சார்ந்த உங்கள் இளையோர் இந்த அத்தியாயத்தின் முதல் பக்கத்தை எழுதட்டும். இம்மக்களின் துயரங்களின் போதும் அவசர காலத்தின் போதும் இவர்களுக்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். நாட்டிற்கு வெளியே வாழும் பல தென்சூடான் புலம்பெயர்ந்தோரையும் இந்நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன். அவர்களுடனும் நான் உடனிருக்கின்றேன். இந்த நாட்டை அமைதி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதில் அவர்களும் பங்களிக்க முடியும் என நான் நம்புகின்றேன்.
வெறுப்பையும் பழிவாங்கலையும் வெல்லும் நம்பிக்கை உடையவர்களான இடம்பெயர்ந்த மக்களை விட்டுவிட வேண்டாம் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை, நான் உங்களுடன் இருக்கிறேன், உங்களுக்காக நான் வருந்துகிறேன் என்று கூறி அவர்களுக்கு தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் வழங்கினார். இறுதியாக கேண்டர்பரி ஆங்கிலிக்கன் பேராயர் ஜஸ்டின் வெல்பி அவர்களின் இறுதி ஜபம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜஸ்டின் வெல்பி, ஒருங்கிணைப்பாளர் கிரீன்ஷீல்ட் ஆகிய மூன்று சமூக தலைவர்களின் இறுதி ஆசியுடன் நிறைவுற்ற இக்கூட்டம் பாரம்பரிய நடனத்துடன் முடிவுக்கு வந்தது. இடம்பெயர்ந்தோரை சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள ஜான் கராங் என்னும் இடத்திற்கு காரில் பயணமானார். ஜான் கராங் என்று அழைக்கப்படும் இடம் சூடான் மக்கள் விடுதலை ராணுவத்தை வழிநடத்தியவரான ஜான் கராங் தி மபியோரின் கல்லறை உள்ள இடமாகும். 1983 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை சூடானின் மக்கள் விடுதலை இயக்கத்தை வழிநடத்தி CPA என்னும் விரிவான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திட காரணமானவர் இவர். இவ்வொப்பந்தமே 2011 ஆண்டு தென் சூடானின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்தது. சூடானின் முதல் துணைத் தலைவராகவும் தென் சூடான் அரசின் தலைவராகவும் பதவியேற்ற உடனேயே 2011 ஆண்டு ஜூலை 9 தேதியன்று வானூர்தி விபத்தில் இறந்ததால் அவ்விடம் அவரின் பெயரால் ஜான் கராங் என்று அழைக்கப்படுகின்றது. தென் சூடானின் தற்போதைய தலைவர் சால்வா கீர் மியார்தித் நாட்டின் சுதந்திரத்தை ஜான் கராங்கின் கல்லறையிலிருந்து அறிவித்தார். கல்லறையை சுற்றியுள்ள பரந்த நிலமானது வேலி அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல் படையினரால் பாதுகாக்கப்படுகிறது. பொதுமக்களின் பார்வைக்காக எப்போதும் திறந்திருக்கும் இக்கல்லறையின் முன்புறம் ஜான் கராங் அவர்களின் பெரிய உருவச்சிலை ஒன்றும் உள்ளது. சுதந்திர மண்டபம் உட்பட பரந்த மைதானத்திற்கு அருகில் பொது நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட பல கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. அனைத்து வகையான இசை நிகழ்வுகள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு இவ்விடம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பிப்ரவரி 4 உள்ளூர் நேரம் மாலை 6 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் இரவு 9:30 மணிக்கு ஜான் கராங் கல்லறை தோட்டப்பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்தவ ஒன்றிப்பு வழிபாட்டில் திருத்தந்தை பங்கேற்றார். வழிபாட்டு பாடல்கள், வாசகங்கள் மற்றும் நற்செய்தி வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கேண்டர்பரி ஆங்கிலிக்கன் பேராயர் ஜஸ்டின் வெல்பி, ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபைகளின் ஒருங்கிணைப்பாளர் கிரீன்ஷீல்ட் ஆகியோர் வரவேற்பையும் அறிமுக உரையையும் ஆற்றினர். அதன் பின் அனைவரும் ஒன்றிணைந்து நம்பிக்கையாளர் அறிக்கை ஜபத்தை ஜபிக்க நாட்டிற்கான இறையிறக்க மன்றாட்டுகளும் அதனைத் தொடர்ந்து எடுத்துரைக்கப்பட்டன. ஒவ்வொரு மன்றாட்டின் போதும் அருகில் நடப்பட்டுள்ள மரத்திற்கு நீரூற்றி ஒன்றிப்பின் அடையாளமாக அதனை அர்ப்பணித்தனர். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை கிறிஸ்தவ ஒன்றிப்பு வழிபாட்டிற்கான தனது உரையை துவக்கினார். திருத்தந்தையின் உரை சுருக்கத்திற்கு இப்போது செவிமடுப்போம்.
Signor Presidente della Repubblica, distinte autorità religiose e civili, cari fratelli.
அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே, நன்மைக்காக உழைக்கவும் நமது பயணத்தில் விடாமுயற்சியுடன் இருக்க தேவையான வலிமையை கண்டறியவும் கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான காரியம் ஜெபம். ஆகவே ஜெபிக்க, பணியாற்ற மற்றும் பயணிக்க என்ற 3 வினைச்சொற்களை பற்றி இப்போது சிந்திப்போம். முதலாவது ஜெபிக்க. மனித வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் அமைதிக்கான கிறிஸ்தவ சமூகங்களின் பெரும் அர்ப்பணிப்பு ஜெபமில்லாமல் பலனளிக்காது. உண்மையில் அமைதியின் இளவரசராகிய இயேசுவின் துணையின்றி நம்மால் அமைதியை வளர்க்க முடியாது. நேற்றைய நாளில் நான் மோசே குறித்து பேசிய போது அவர் ஜெபத்தின் வல்லமை கொண்டே இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அளித்தார் என்று கூறினேன். அதனை இப்போதும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இரண்டாவதாக, பணியாற்ற. பன்முகத்தன்மையை ஒருங்கிணைத்து பன்மையில் ஒற்றுமையை வளர்க்கும் அமைதியை கட்டி எழுப்புமாறு இயேசு மற்றும் இறைத்தந்தையின் ஆவியானவர் நம்மை தூண்டும் அமைதிக்காக அயராது உழைப்போம். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள் யார் பக்கம் நிற்பது என்பதை தேர்வு செய்ய வேண்டும். கிறிஸ்துவை தேர்வு செய்பவர்கள் எப்போதும் அமைதியை தேர்வு செய்கிறார்கள். போரையும் வன்முறையையும் கட்டவிழ்த்து விடுபவர்கள் இறைவனை காட்டிக் கொடுத்து அவருடைய நற்செய்தியை மறுக்கின்றனர். மூன்றாவதாக, பயணிக்க. உங்கள் பயணத்தில் விடாமுயற்சியுடன் இருக்க உதவும் இரண்டு முக்கிய வார்த்தைகளை இங்கே பரிந்துரைக்க விரும்புகின்றேன். அவைகள் நினைவு மற்றும் அர்ப்பணிப்பு. முதலாவது நினைவு. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிகளை பின்பற்றுகின்றன. எனவே அவர்களின் முன்மாதிரியை நாம் பின்பற்ற முடியுமா என்று அச்சம் கொள்ள வேண்டாம். ஆனால் உங்களுக்காக இந்த வழிகளை தயார் செய்தவர்களால் நீங்கள் தூண்டப்படுவதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தொடர் ஓட்டத்தைப் போலவே அவர்களின் சாட்சிய வாழ்வை பற்றி கொண்டு நீங்கள் முழுமையான மற்றும் ஒற்றுமையின் இலக்கை நோக்கி ஓடும்போது அதை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அர்ப்பணிப்பு. அன்பு என்பது உறுதியானதாக இருக்கும்போது ஒதுக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் உரிமையற்றவர்களின் தேவைக்காக குரல் கொடுத்து முழு அர்ப்பணிப்புடன் நாம் ஒன்றிப்பை நோக்கி பயணிக்கின்றோம். ஆகவே இயேசுவின் அமைதிக்கான சாட்சிகளாக, இணைப்பாளர்களாக இணைந்து பணியாற்றுவதன் வழியாகவும் நமது பணிகள் மற்றும் ஒற்றுமையின் செயல்களால் ஒரே பயணத்தில் விடாமுயற்சியுடன் இணைந்து செல்வதன் வழியாகவும் ஒருவருக்கொருவர் ஜெபிப்பதன் வழியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒன்றிணைந்து பயணிப்போம்.
திருத்தந்தையின் உரையைத் தொடர்ந்து இறுதி ஜபமும் மூன்று சமூக தலைவர்களின் ஆசீருடன் கூட்டம் இனிதே நிறைவுற்றது.
The Father, the Son, and the Holy Spirit. Amen.
ஏறக்குறைய 50,000 பேர் கலந்து கொண்ட கிறிஸ்தவ ஒன்றிப்பு வழிபாட்டின் நிறைவில் திருத்தந்தை அவர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் காரில் பயணித்து ஜூபாவில் உள்ள திருப்பீட தூதரகம் வந்து சேர்ந்தார். உள்ளூர் நேரம் மாலை 7 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் இரவு 10:30 மணிக்கு திருப்பீட தூதரகம் வந்து சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரவு உணவினை உண்டு நித்திரைக்கு சென்றார். பிப்ரவரி 4 சனிக்கிழமை காலையில் ஜூபா புனித தெரேசா பேராலயத்தில் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், திருத்தொண்டர்கள் மற்றும் அருள் பணித்துவ மாணவர்களுடனான வழிபாட்டு நிகழ்வு, முற்பகலில் தென்சூடான் இயேசு சபை அருள் பணியாளர்கள் சந்திப்பு, மாலையில் ஜூபா சுதந்திர மண்டபத்தில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர் சந்திப்பு, ஜான் கராங் கல்லறை தோட்ட பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்தவ ஒன்றிப்பு வழிபாடு ஆகியவற்றில் கலந்து கொண்டு தனது தென்சூடான் திருத்தூது பயணத்தின் 2 பயண நிகழ்வுகளை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 5 ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரம் காலை 7:30 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் முற்பகல் 11 மணிக்கு ஜூபாவில் உள்ள திருப்பீட தூதரகத்தாருக்கு தனது நன்றியினை தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்து 2.4 கிலோமீட்டர் தூரம் காரில் பயணித்து ஜான் கராங் பகுதியில் திருப்பலி நிறைவேற்றச் சென்றார். உள்ளூர் நேரம் 8:15 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் முற்பகல் 11:45 மணிக்கு ஜான் கராங் கல்லறை தோட்டப்பகுதியை வந்தடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த ஏறக்குறைய 70,000 மக்களை காண திறந்த காரில் பயணம் செய்து அவர்களிடையே வலம் வந்தார். அதன் பின் உள்ளூர் நேரம் காலை 8:45 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் 12:15 மணிக்கு திருப்பலியை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆங்கில மொழியில் நடைபெற்ற இத்திருப்பலியில் அரபு மற்றும் ஆங்கில மொழிகளில் வாசகங்கள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலிய மொழியில் வழங்கிய மறையுறையானது மக்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. திருத்தந்தையின் மறையுறை சுருக்கத்திற்கு இப்போது
செவிமடுப்போம். அன்பு
நிறைந்த சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் வார்த்தைகள் குறித்தும், இயேசுவின் சீடர்களாகிய நமக்கு இந்த உருவங்கள் என்ன சொல்கின்றன என்பதை குறித்தும் இப்போது சிந்திப்போம். உணவுக்கு சுவைவூட்ட உப்பு பயன்படுத்தப்படுகிறது. இதிலுள்ள கண்ணுக்கு தெரியாத மூலப்பொருள்தான் எல்லாவற்றுக்கும் சுவையை தருகிறது. இந்த காரணத்திற்காக பண்டைய காலங்களிலிருந்து உப்பு ஞானத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது. என்ன மாதிரியான ஞானத்தை இது எடுத்து காட்டுகிறது? இயேசு நற்பெயர்கள் குறித்து கற்பித்த உடனே அவர் உப்பு பற்றி இந்த ஓமையை எடுத்து காட்டுகிறார். அப்படியானால் நற்பெயர்கள்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உப்பு என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் அவை விண்ணகத்தின் ஞானத்தை பூமிக்கு கொண்டு வருகின்றன. அவை இந்த உலகத்தின் தரமான வளர்ச்சியிலும் நமது வழக்கமான சிந்தனை முறையிலும் புரட்சியை ஏற்படுத்துகின்றன. ஒரு சீடரின் ஞானமே நம்மை சுற்றியுள்ள உலகத்திற்கு சுவையை தருகிறது என்று இயேசு நமக்கு கூறுகின்றார். ஆகவே இயேசுவின் ஞானத்தை நாம் கடைபிடிக்க தொடங்கினால் நாம் நமது சொந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல சமுதாய மற்றும் நமது நாட்டின் வாழ்க்கைக்கும் சுவையாக இருப்போம். மேலும் இயேசுவின் ஒவ்வொரு சீடரும் இவ்வுலகின் உப்பாகவும் கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கைக்கு சான்றாகவும் இருக்கிறார்கள் என்பதும் இதன் பொருளாகிறது. இரண்டாவதாக, உலகிற்கு ஒளி. நாம் உலகத்தின் ஒளியாகிய இயேசு தம் சீடர்களும் இவ்வுலகின் ஒளியாக திகழ வேண்டுமென கூறுகிறார். அதாவது நாம் கிறிஸ்துவின் ஒளியை பெறும்போது நாமும் ஒளிரும் கிறிஸ்துவின் ஒளியாகி அதனை பரவ செய்கின்றோம். சகோதரர் சகோதரிகளே, உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டுமென்று இயேசு கேட்டுக்கொண்டதன் வழியாக அவருடைய சீடர்களாகிய நாமும் மலையின் மீது அமைக்கப்பட்ட நகரத்தைப் போலவும் அணையாத விளக்கைப் போலவும் சுடர்விட அழைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே கிறிஸ்துவின் ஒளியால் இவ்வுலகை பற்றி எரிய செய்வோம். இந்த நாட்டில் நீங்கள் அனைவரும் சகோதரத்துவ அன்பை பற்றி எரிய செய்யவும் தென்சூடானை பாதுகாக்கும் உப்பாகவும் அதனை ஒளிர்விக்கும் ஒளியாகவும் வாழவும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன்.
திருத்தந்தையின் மறையுறையை தொடர்ந்து அராபோ, திங்கா, பாரி, நுயர், ஜாந்தே என்னும் உள்ளூர் மொழிகளில் நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள் எடுத்துரைக்கப்பட்டன. ஜூபா உயர் மறைமாவட்ட பேராயர் ஸ்டீபன் அமேயோ மார்டின் முல்லா அவர்கள் திருப்பலியினை தொடர்ந்து வழிநடத்தி இறுதியில் திருத்தந்தைக்கு தனது நன்றியினையும் தெரிவித்தார். கடவுளின் அருளால் தான் அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையாக மாற்றிய புனித ஜோசப்பின் பக்கிதாவை போல நம்பிக்கை என்பது பகிர்ந்து கொள்ளப்படும் பரிசாக, பழங்கள் தரும் விதையாக நம் நடுவில் செழிக்க வாழ்த்துகிறேன் என்றும், நம்பிக்கையின் அடையாளமாக உள்ள நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் நன்றி கூறி ஆசீர் வழங்குவதாகவும் எடுத்துரைத்தார். பேராயர் ஜஸ்டின், ஒருங்கிணைப்பாளர் கிரீன்ஷீல்ட், அரசு தலைவர் சால்வகீர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து, நாட்டின் சூழலை அமைதிக்கான படிகளாக மாற்ற தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் கூறினார். நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கான பாதையை அன்னை மரியாவிடம் ஒப்படைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுரண்டல், வறுமை, உக்ரைன் போர் போன்ற அவற்றால் மிகவும் பாதிக்கப்படும் மக்களுக்கு அமைதியை தர அன்னை மரியாவிடம் அருள் வேண்டுவோம் என்றும் எடுத்துரைத்து, திருப்பலியின் முடிவில் கூடியிருந்த மக்களுக்கு தன் நன்றியினையும் அப்போஸ்தலிக ஆசீரையும் வழங்கி திருப்பலியை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
May Almighty God bless you, the Father, the Son, and the Holy Spirit.
அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் காரில் பயணித்து ஜூபா பன்னாட்டு விமான நிலையத்தை உள்ளூர் நேரம் 10:45 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் 2:15 மணிக்கு வந்தடைந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இத்துடன் தென்சூடான் திருத்தூது பயணத்தின் 3ம் நாள் பயண நிகழ்வுகளை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். தென்சூடான் அரசு தலைவர் சால்வகீர் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகள், ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபைகளின் ஒருங்கிணைப்பாளர் கிரீன்ஷீல்ட், கேண்டர்பரி ஆங்கிலிக்கன் பேராயர் ஜஸ்டின் வெல்ஃபி ஆகியோரை விமான நிலையத்தின் சிறப்பு விருந்தினர்கள் பகுதியில் சந்தித்து மகிழ்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அரச மரியாதையுடன் A 359 என்னும் இத்தாலிய விமானத்தில் வழியனுப்பி வைக்கப்பட்டார். 4,945 கிலோமீட்டர் தூரத்தை 6:45 கடந்து ரோம் உள்ளூர் நேரம் மாலை 5:15 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் 9:45 மணிக்கு ரோம் பியூமிச்சினோ பன்னாட்டு விமான நிலையத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேயர்களே, இத்துடன் திருத்தந்தையின் 40வது திருத்தூது பயணம் நிறைவுக்கு வருகின்றது. திருத்தந்தையின் தென்சூடான் பயண இறுதி நிகழ்வுகள் எனும் தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.